பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே இறங்கி வாசப்படுகிறேன். ஆலயத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளியிருக்கிறேன். நீர் எங்களோடு இருக்கிறது தான் எங்கள் நம்பிக்கையா, அதுதான் பலமையா. இயேசுவை உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோமே. நீர் பெருகணும், நாங்கள் செருக வேண்டும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியில பரிசுத்தப்பட வேண்டும். அடுவர் நீர் விரும்பாதெல்லாம் அகல வேணும் ஐயா. உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் செய்யப்பட வேணும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நீதான் எங்களை நடத்த வேணும் ஐயா. எங்களுடைய சொந்த புத்தியிலே அல்ல, ஆவியானவர் நீரே எங்களை நடத்த வேணும் ஐயா. இயேசுவை நீரே எங்களை ஆளுகை செய்ய வேணும் ஐயா. நீங்க விரும்பாத எல்லாவற்றையும் அகற்றுங்க ஐயா. நீங்க விரும்பாது ஒன்றும் சபையில வேண்டாம் ஐயா. ஆண்டவரே எங்களை ஆண்டு கொள்ளுங்க ஐயா, எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சார்ந்து கொள்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும். நீர் தேவருடைய வார்த்தைகள் எங்களை இறுதிய பலகையில எழுத வேண்டும் ஐயா. மாற்றங்களை கொண்டு வருபவர் நீதான். ஆவியானவரே பஸ்தனத்தை அனுப்பி குணமாக்குறவர் நீதான். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. கல்லான இருதயங்களை கரையுங்க ஆண்டவரே, கடின இருதயங்களை உடையுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மாற்றமே இல்லாம இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தாருங்க ஐயா, ஒரு திருப்பத்தை தாருங்க, ஒரு வெளிச்சத்தை கட்டறிங்க. நாங்கள் மண்டாடுகிறோம் ஐயா, மண்டாடுகிறோம் ஐயா. எங்களால் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது ஐயா. நீதான் மனுஷனை மாற்றுகிற தெய்வம். எல்லா மனுஷனை மாற்றவுமால முடியும் ஐயா. எந்த மனுஷனை ரட்சிக்கவுமால முடியும் ஐயா. எல்லா மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றவுமால முடியும் ஐயா. எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா, விட்டு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பாவங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கிற தெய்வம் நீர் ஐயா. எங்கள் மனவாரங்களை எல்லாம் நீக்கிற தெய்வம் ஐயா. எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் நீக்கிற தெய்வம் ஐயா. ஒவ்வொருவருக்கே ஆராதனை. சபையிலே மாமிசத்துல வழிபட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம் ஒருவருக்கே கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு முழு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Holy Spirit in the midst of us right now. Holy Spirit of God. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேலே பிரகாசிக்கிறது. இருளெல்லாம் அகன்று போகட்டும், காருளெல்லாம் கலைந்து போகட்டும், பாவ இருளெல்லாம் மறைந்து போகட்டும், உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஓ ராபா சங்காரா ரேமா ராக்கோர் ஆவியானவரே, அக்னிமயமானவரே, எங்கள் எல்லாருடைய இருதயங்களை சோதித்து அறிகிற தேவகுமாரன், இப்பொழுதும் எங்களை ஆராய்ந்து பாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் காரியங்கள், வழிகள் எங்களுடைய வாழ்வில உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்குள் ஒரு மனம் திரும்பதில அனுப்புங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தாருங்க. ஆண்டவரே எங்களை உள்ளான மனுஷன் ஒரு கிரியை நடப்பீங்க ஐயா, நடப்பீங்க, நடப்பீங்க, நடப்பீங்க. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி ஐயா, நன்றி. தன்மைகளையே எங்கள் வாழ்வில் செய்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. உட்காரு, you may be seated please. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பத்தியில பகவே உண்டாட்டும். சோ கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 13 அதிகாரம். அதில் இருந்த சில வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க போறோம். நம்முடைய வேதம் திறந்திருக்கட்டும், அப்படியே நம்முடைய இருதயமும் திறந்திருக்கட்டும். தேவ ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதய பலகையிலே எழுதட்டும். Open your heart and your Bible also. Accept the word as the word of God in your heart to walk with Christ. 13 அதிகாரம் அதில் 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை நாம் வாசிக்கப்போம்.
இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரியாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளும் ஆயிருந்தார்கள்.
சரி, இந்த 13 வசனத்தை கவனமாக பாருங்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தன்னை படைக்கப்பட்ட தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான. நமக்கு பக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். நம்மை படைத்த அல்லது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மிக மிக அவசியமா. அப்ப நாம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம் என்பதை எங்கே நாம் கண்டுகொள்ளலாம்? அல்லது தேவ பார்வையிலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற அலங்கோலங்களை நாம் சரி செய்து கொள்வது எங்கே என்றால், தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நின்றுதான் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையானது ஒரு கண்ணாடியை போன்றது, தளவாடியை போன்றது. இன்றைக்கு ஆலயத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்பாக நிச்சயமாக எல்லாருமே கண்ணாடிக்கு முன்பாக நின்றுதான் இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய தோற்றத்தை பார்த்து நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள, ஒன்று பாவம் இல்ல, தப்பு இல்ல. அதே போல நம்முடைய உள்ளான மனுஷரை நாம் சரிப்படுத்திக் கொள்ள, தேவனுக்கு முன்பாக நம்மை சரிப்படுத்திக் கொள்ள, தேவ வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நாம் அடிக்கடி நின்றுதான் ஆகணும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தானோ இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன் பார்க்கிறபடி நாம் பாரு. தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை பார்க்க அதிகமாக இருக்கு. பதிமூணாவது வசனம் தெளிவாய் சொல்கிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இந்த நாளிலே பொல்லாத சோதோம் கொமோரா தலைப்புல கத்தோடு செய்தியை நான் கொண்டு பேசலாம் என்று விரும்புகிறேன். கடந்த சில நாட்களாக எனக்குள்ள படுத்தாலும் இறந்தாலும் நடந்தாலும் இந்த சோதோம் குமாரவை குறிச்சியே வந்துட்டு நான் இந்த செய்தியை மாத்தி வேறொரு செய்தியை பேசுவோம் சொல்லி ட்ரை பண்ண ஆண்டவர் இட அனுமதிகள். இந்த சோதோம் குமாரவை குறித்து நான் இந்த நாளிலே கொண்டு பேச போகிறேன். தயவு செய்து நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. சபை சத்தியத்தில் கட்டப்பட வேண்டும். சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிட்டு சீசைகள் தொகை பெருகிட்டு அப்படின்ட்டு ஆதி திருச்செய்தி குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் மத்திய காரியங்களுக்கும் பார்க்க அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னிடம் கொடுத்தார்கள். ஆகவே சபை வளர்ந்து பெறுகின்றது. நீங்களும் நானும் வளர தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை, தேவோட வழிகளை அறிய அவரை நெருங்க நமக்கு தேவையும் இன்றியமையாதுமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக மிக அவசியம். ஆகவே வேத வசனங்களை சொல்லும் போது பைபிளை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே நாம இருந்துடாதபடி கொஞ்சம் நாம தட்டி பார்த்து என்ன சொல்லுது, அந்த வார்த்தை என்ன சொல்லுது, எனக்கு தானே அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி வச்சாரு என்கின்ற உணர்வோடு, ஏன் அப்படிப்பட்ட ஆவியோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து படிப்போமாக இருந்தால், கவனித்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டு. சோதோம் கொமோரா, இதை குறித்து சில குறிப்புகளை பார்த்தேன். இதை குறித்து விவரமாக பேசலாம், நான் நமக்கு நேரம் இருக்க அளவுக்கு நான் வேகமாக போவேன். தயவு செய்து கொஞ்சம் கவனி. இந்த சோதோம் கொமோரா இஸ்ரவேலில் இருக்கிற சவக்கடல் அல்லது உப்பு கடல் என்று சொல்லப்படுற அந்த கடலுக்கு தென் பகுதியிலே இருந்திருக்கிறது. இந்த சவக்கடல் உப்பு கடலை குறித்து ஒரு சில குறிப்புகளை சைத்தல சொல்றேன், கேளு. சவக்கடல் என்று ஏன் அதற்கு பேர் வந்தது என்று சொன்னால், அந்த கடலிலே எந்த ஒரு பிராணியும் உயிர் வாழவே முடியாது. எந்த மீனினமோ எந்த வகை உயிர் பிராணிகளும் அந்த கடலில் உயிர் வாழ முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த கடலிலே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது. கடலிலே உப்புத்தன்மை, எல்லா கடலுக்குள்ளேயும் உப்புத்தன்மை இருக்கிறது உண்மை. ஆனால் அவைகள் உயிரினம் வாழத்தக்கதாக உப்பு இருக்குது. ஆனால் இந்த உப்பு கடலிலேயோ அதிகமாக உப்பு இருக்கிறபடியால் எந்த உயிரினமும் அங்கே வாழ முடியல். ஆகவே அதற்கு உப்பு கடல் என்று வைத்தார். எந்த உயிரினமும் வாழ முடியாதபடியால் அதற்கு சபக்கடல், டெட் சி என்று சொல்லி பேர் வைத்தார். இவரை கவனிங்க, இதை கவனிங்க. இன்றைக்கு இன்றைய நவீன கண்டுபிடிப்பு, இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு அண்மையில் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? உலகத்திலே மிக செல்வம் பொதிந்த இடம் உப்பு கடல் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்றைய அணு ஆயுத உலகத்துக்கு தேவையான தாது பொருட்கள் உப்பு கடலிலே செறிந்து போய் கிடக்குதா, நிரம்பி போய் கிடக்குதா. அந்த உப்பு கடலில் இருக்கிற தாது பொருட்கள் ஏராளமான தொகையை தாண்டுகிறது. அந்த அளவுக்கு செல்வம் நிறைந்த தாது பொருட்கள் உள்ளதாக அந்த உப்பு கடல் இன்றைக்கு காணப்படுகிறது. சோ இந்த உப்பு கடல் அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பு சொல்லுங்க. ஐரோப்பாவில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறாடி ஹோலண்ட், ஆங்கிலத்தில் ஹோலண்ட் சொல்றாங்க, அவங்க டச்சில் நீடலாண்டு சொல்றாங்க. படிக்கிற பிள்ளைங்க கேட்டா தெரியும் நம்பர். ஏன் நீடலாண்டு பேர் வந்து தெரியுமா? ஐரோப்பாவில் ரொம்ப தரைமட்டத்தில் மிகவும் தாழ்வாக இருக்கிறபடியால் அதுக்கு நீடலாண்டு பேர் வந்து. இதே போல உலகத்திலேயே மிக தாழ்வான இடம் இது தெரியுமோ? சவக்கடல், உப்புக்கடல் என்ற அந்த இடம் இருக்கிற இடம் தான் உலகத்திலேயே மிக தாழ்வான இடமாக காணப்படும். இந்த உப்புக்கடலுக்கு பக்கத்திலேதான், உப்புக்கடலின் தென் பகுதியிலே தான் இந்த சோதோம் குமரா என்கின்ற பட்டணங்கள் இருந்திருக்கு. கபடி ஒரு காலத்திலே இது கத்துடைய தோட்டத்தை போலவும் காணப்படுகிறது. படிங்க அதே 13 அதிகாரம், சீக்கிரமாக நேரம் போது 13 அதிகாரம் வாசிக்க 10 வசனமா. சக் சக் சே 13 கிரியபடி.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சபம் பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினது,
நீர்வளம் பொருந்தினது.
கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது.
கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் நீர்வளம் பொருந்தினதாக, இயற்கை வளம் மிகுந்ததாக அந்த இடம் காணப்பட்டிருக்கிறது. என்ன கவனிங்க, மிகவும் செழிப்பான இடம், பொருளாதாரம் மிக்க ஒரு இடம், வளமான இடம். சோ இந்த இடத்தை தான் என்ன செய்தாரு மிஸ்டர் லோத், என்ன செய்தாரு கண்களை ஏறெடுத்து பார்த்தார். எத்தனை அவசரப்படுங்க, கண்களை ஏறெடுத்து எத்தனை அவசரம் சொல்லுங்க, எத்தனை வசனம் சொல்லுங்க.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான.
சரி, இப்ப எனக்கு அறிவாரி கவனி, இப்ப இப்ப உங்களுக்கு முதல் நடந்த சம்பவம் தெரியும். இப்ப பாருங்க, லோத்தோட மந்தமீப்பருக்கும் ஆபிராமோட மந்தமீப்பருக்கும் இடையில ஏற்பட்ட வாக்குவாதம் தான் இவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவு. சோ என்னை கேட்டீங்களாக இருந்தால் அதை கொஞ்சம் சரிப்படுத்தீர்களா? ஏன்னா மந்தமீப்பருக்குள்ள ஏற்பட்ட ப்ராப்ளம் தான் ஒழிய லோத்துக்கும் ஆபிராமுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை புரியல. நான் சொல்றது கொஞ்சம் சிந்தி. ஆனா தேவ திட்டம் வெகுவாக இருந்தபடியால அப்படி நடந்தது. சரி, இப்ப என்ன கவனிங்க, இப்ப லோத்து இப்ப ஒரு டைம் வந்துருது. என்ன, இவ்வளவு காலம் ஆபிரகாமோட அண்ட கொண்டோருக்குள்ள இருந்தான். ஆபிரகாம் எடுக்கிற தீர்மானத்தை லோத்து கரியவுட் பண்ணார். ஆனா இப்போ ஒரு டைம் வந்துட்டு ஆபிரகாம் சொல்ற ஜவாப்பா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம், நீ தெரிஞ்சுக்கோ என்று சொல்லி முதலாவது ஆபிரகாம் என்ன செய்தா தெரியுமோ, விட்டு கொடுத்தான். இப்ப என்ன கவனிங்க, நான் ஒரு குறிப்பு சொல்றேன். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், லோத்து தெரிஞ்சு கொண்டான். இப்ப இந்த விட்டு கொடுக்கிற தன்மை நாம் ஆபிரகாமில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான், வாழ்ந்தான். ஆனால் லோத்து அவருடைய சந்ததி கெட்டு போயிட்டு. நான் இது நினைக்க தெரியுமா, விட்டு கொடுத்தால் வாழ முடியும். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சொல்றது புரியுதா? எங்கிருந்து கற்றுக்கொள்றோம், ஆபிரகாம் வாழ்ந்து கற்றுக்கொள்றோம். ஆகவே வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி பெருசாக்காது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஊழியத்திலே தேவோட பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுற உராய்வுகளை பெருசுபடுத்தாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீ கெட்டு போக மாட்டேன். அப்படி இல்லையா, நாம எதிர்த்து அடம்புடிதா, நீ பேசுனா எனக்கு பேச தெரியாதா, நீ கதைச்சா எனக்கு கதைக்க தெரியாதா, உன்னு பார்க்க நான் என்ன சிறுசா, உன்னு பார்க்க எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதா, நான் என்ன குறைச்சல, மோது பாபு. அப்படி இருந்தவண்டா, அப்படி இருந்தா நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கலாது, ஒருபடி நாம பெத்த தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கலாம். அதாவது மாமிச பிரகாரமான நம்முடைய சொந்த தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கலாம், ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வகை தேடாதீர்கள். இப்பொழுதே கோரடியானது இல்லத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கனிகூடாத மரமெல்லாம் விட்டு அக்னியிலே போடப்படும். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஆவிக்குரியவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அவன சொல்றதை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து கொஞ்சம் கவனி. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், கெட்டு போறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இது எங்கிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள. நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமே, இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசம் பார்க்கத்தார் யாரோ யாரோ அவர்கள் எல்லோரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறான்னு நமக்கு தெரியவில்லை, தெரிவிக்கவில்லையா? ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி. இப்ப நான் என்ன டாபிக் நினைக்கிறேன் தெரியுமோ, சோதோ கோபுரம். நான் டாபிக் விட்டு போகல, நான் சொல்றது எல்லாம் கவனி. சோ இப்ப கவனி, இப்ப ஆபிரகாமோட அண்ட கொண்டோலுக்குள்ள இருந்த லோத்து இப்ப ஒரு டைம் வந்துட்டு என்ன தெரியுமோ, இப்ப சொந்தமாக அவன் டிசிஷன் மேக் பண்ணபடிய ஒரு காரியம் வந்துட்டு, அவன் தீர்மானம் சொந்தமாக எந்த பக்கம் போறது, வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு, எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு, தன் சந்ததியை காப்பதற்கு, தன் மனைவி பிள்ளைகளை எதிர்காலத்தை நிர்ணயத்துக்கு ஏற்ற ஒரு முக்கியமான முடிவை, ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கும்படி ஒரு டைம் வந்தாயிடுது. எனக்கு அறிமாறுகளே, அன்றைக்கு லோத்து எடுத்த தீர்மானம், அன்றைக்கு அவன் செய்த முடிவுதான் அவன் சந்ததி கெட்டு போறதுக்கு சீரழிவதற்கு காரணமாகிறது. ஆகவேதான் நான் நெடுக சொல்லுற ஒரு காரியம் இன்றைக்கும் இதுல குறிப்பிடுறேன், தீர்மானங்களே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, முடிவுகளே நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது, நாம் செய்கிற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்வையே முடிவு செய்கிறது. இதை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம்? லோத்திர வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். சோ இதை இப்படியே வச்சு சொல்லிக்கொண்டு சொன்ன இந்த சைத்தான குறிப்புகளை வச்சுக்கொண்டு இப்ப நான் கொஞ்சம் உள்ளே போக போறோம். தயவு செய்து கவனி, ரைட், படிங்க. வசந்தம் ஆரம்ப அவர் தன் கண்களை என்ன செஞ்சு பார்த்திருக்கானா? ஹலோ, இப்ப என்ன கொஞ்சம் வேறெடுத்து பாருங்க. ரைட், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தானா? இப்ப என்ன கவனிங்க, பார்க்கறது ஒன்று இருக்குது, கண்களால் பார்க்கறது ஒன்று இருக்குது, கண்களை ஏறெடுத்து கவனித்து பார்க்கறது ஒன்று இருக்குது. சும்மா பார்க்கறதுன்னு பார்க்க இந்த ஏறெடுத்து பார்க்கிற பார்வையில ஒரு விசேஷம் இருக்கு. கேட்கறது ஒன்று உண்டு, முடிங்க பார்ப்போம், கவனித்து கேட்கறது இன்னும் ஒன்று உண்டு. சபையில சிலர் சத்தியத்தை கேட்பாங்க, சிலர் கவனித்து கேட்பாங்க. இந்த கேட்டகரி, இந்த கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இருந்திருக்கு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். So you pay the total attention to the word of God. Don't lose your mind here and there. பிசாசு உங்களோட மைண்ட மேய்கிறதுக்கு இடம் கொடுக்க. I tell you people, you have to train your mind. You have to control your mind by the power of the Holy Spirit. You should be know how to control your mind. அதுவே யூ அல்லாவிட நீ ஒரு 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 நிரந்தரம் இல்லாத ஒரு மனுஷனா போயிருவா. உண்ட மைண்ட நீ கட்டுப்படுத்த தெரியும். சும்மா கண்டபடியெல்லாம் அங்கும் இங்கும் அழியறதுக்கெல்லாம் விட்டா நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனாக இருக்க முடியாது. உண்ட ஆவிக்குரிய வாழ்க்கிற தரம் உயராதையா. சத்திய திருப்படி நான் சொல்றேன் கேளு. ஒரு காலத்துல நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே என் மைண்ட் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு என் கையில ஒரு சூச் இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லி ஆண்டவரை பார்த்து நான் சில்ல பண்ண போறேன். எனக்கு எனக்கு தெரியும் மைண்ட கண்ட்ரோல் பண்ணனால முடியாம இருக்கிறபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தடுமாற நேரங்களை என்ன அறிந்திருக்கேன். I tell you people, control your mind by the power of the Holy Spirit. You should be know how to control. Otherwise, நாம் ஆண்டோட வசனத்தை கேட்டாலும் அதை கவனித்து கேட்கறது இல்ல. என்னதான் வார்த்தைகளை கேட்டாலும் நம்முடைய ஆவிக்குள்ள தேவனுடைய வார்த்தை பிரவேசிக்குதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பம் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆவியும் வசனமும் நாம் ஒவ்வொருவருக்கும் மிக 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 முக்கியமானது. ஆவியும் வசனம், வசனமும் ஆவியும். இது ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. நேற்று நான் இருந்து உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது சபைக்கு இதை சொல்லணும் என்று நான் என் உள்ளத்தில் உணர்ந்தபடியே சொல்றேன் கேளுங்க. நாம் நம்முடைய சொந்த பலத்தில், நம்ம சுய பலத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிற வார்த்தையெல்லாம் கை கொள்ள முடியாது. இதை நீ முதல் அறியல், இதை நீ தெரியல். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. பெரும்பாலும் 99% மக்களுக்கு இங்க இருக்க உட்கார்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஆனா நான் உங்களுக்கு சவாலா கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கிறீங்க? நாம பல இடத்து இந்த நாம பல இடங்களிலும் ஃபெயிலியரா. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய சுயபலத்துல நாம கை கொள்றதுக்கு முயற்சிக்கிறோம். ஆகவே நம்ம ஃபெயிலியரா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்ள வேண்டுமாக இருந்தால், எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களுக்கு நாம் நடக்க வேண்டுமாக இருந்தால், நமக்கு தேவை தேவ ஆவியாவுடைய பலம், தேவ ஆவியுடைய வல்லமை. பார், இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னா தெரியுமோ? அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். எவர்? அவர் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் காட். பரிசுத்த ஆவியானவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து உங்களை சகல சத்துக்கு, ஏதோ கொஞ்சம் சில பேர் பார்த்தா சில வார்த்தையில பிடிச்சார், இந்த வசனம் இந்த வசனம் அந்த வசனம் அந்த வசனம். ஆனா ஆவியானவர் அப்படிப்பட்டவர் இல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தத்தான் ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில். ஆவி, நான் சொல்ற கேளு, உன் ஃபெயிலியர் எங்க இருக்கு தெரியுமா? தேவ வசனத்தை கை கொண்டு நடக்கிறதுக்கு நீ தேவ ஆவியான உதவியை நாடாமல் இருக்கிறபடியால் பல இடங்களில் ஸ்ட்ரகிள் பண்றாய், தடுமாறுகிறாய், தள்ளாடுகிறாய், தடம் பொருளுகிறாய். நல்லவேளை இன்னும் நீ தரையில வீழாதபடி தேவனுடைய கிரக்கம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் உனக்கு சத்தியத்தை சொல்றேன். அவரை சொல்றதை தயவு செய்து கேளு. நீ ஆண்டவரை நேசிக்கிறது உண்மைதான், ஆண்டவர் உண்மை நேசிக்கிறது உண்மைதான். அவர் தான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. அவை சத்தியத்தின்படி நாம் வாழ்வோடுமாக இருந்தால் தேவ ஆவனுடைய பலம் நமக்கு வேண்டும். இதற்காக தான் நான் சொல்றது, போய் ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மண்டாடு, விண்ணப்பம் பண்ணி. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, மண்டாடுறதுக்கு நேரம் இல்லையே. எங்க நாம எங்க நம்முடைய ஆவியில பலப்படுற போறோம்? எபேசு சொல்லப்படுது, உள்ளான மனுஷன் வல்லமையாக நீங்க பலப்பட வேண்டும். ஆனா உள்ளான மனுஷன்ல நாம பலவீனப்பட்டு போறோம். ஆனா வெளியான மனுஷன்ல நல்லா சாப்பிட்டு பலமா இருக்கிறோம். அழிந்து போகிறவர்களை அல்ல, அழியாதவர்களை நாடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறைகுவல் விடுக்கிறாரு. நம்மளை உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் ஐயா. அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கைகொள்ள. சில பேர் மனசுக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமோ, வேதம் உண்மைதான், ஆனா இதுல இருக்கிற எல்லா வசனத்தின்படி நான் வாழையலாது. இப்படி பிசாசு சிலருடைய காவுக்குள்ள ஓதுறோம் பாருங்க, ஓதுறோம் பாருங்க. வேதம் உண்மைதான், ஆனா அதுல எழுதியிருக்க எல்லாம் வாழல. இவங்க சண்டே டு சண்டே எதிரே கத்துவான் கேளு. ஆனா எல்லா வசனத்தின்படி வாழலார். ஏதோ சில வசனங்களை மாத்திரம் பிடிச்சிட்டு வாழ்ந்துரு, வெளிப்படையாக மேலங்க வாரியாக வாழ்ந்துட்டு போ. அவங்க வேதத்துல எல்லா வசனமும் பொய் சொல்லாதிருப்பாய, உண்மைதான். ஆனா பாஸ்டர், இந்த நாட்டில ஒரு பொய் சொல்லாம இருக்கிறது எப்படி? பல சந்தர்ப்பங்கள் அப்படி சொல்ல முடியும். என்ன செய்யறது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அதை படிப்பார். எந்த சூழல் அவருக்கு தெரியும் பார். கடைசி எப்ப பொய் சொன்னீங்க யோசிச்சு பாரு. ஹலோ, இல்ல பார்த்தா நான் ஒரு பொய்யுமே சொல்லலன்னு சொல்றது போல இருக்கு. சோத்திர அப்படி இருந்துட்டா நல்லது. சொல்ற கேளுங்க, பாவம் செய்யாமல் இருக்க சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். அதே நேரத்தில் பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு பலம் தருவதும் அவர் தான் பாரு. இந்த ரகசியத்தை நீ என்றைக்கு புரிஞ்சு, இதற்காக என்றைக்கு நீ முழங்கால் போட்டு ஆண்டவரத்தில் மண்டாடுறியோ, அன்றைக்கு தான் நீ தவறு தடுமாற இடங்களில் உனக்கு பலம் உண்டு. உனக்கு உண்மையபடி சொல்ற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உண்மையபடி சொல்றேன் கேளு. இந்த நாட்டில வாலிப பிள்ளைகளுக்கு பல போராட்டங்கள் உண்டு என்பதை நான் அறிவேன். ஆனால் வாலிப பிள்ளைகள் வீட்டுல ஸ்கூலுக்கு போற நேரம், வேலைக்கு போற நேரம் தவித்த நேரத்துல வீட்டுல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கப்படணும். பெற்றோர் நீங்க சொல்லக்கூடாது, இந்த நாட்டில அவங்க வாலிப பிள்ளைகள் தானே, அவங்க போல உங்களே ஏமாத்த கூடாது. பாரு, சிறு பிள்ளைகள் கூட ஜெபிக்கலாங்க. ஏ, வாலிப பிள்ளைகள் மண்டாடக்கூடாது. ஏ, வாலிப பிள்ளைகளை மண்டாட வைக்க கூடாது. படிக்க வைக்க படிக்க வைக்க தெரிஞ்சிருக்கிற பெற்றோருக்கு பிள்ளைகளை ஜெபிக்க வைக்க தெரியாமல் போனது என்ன? நாம் ஒரு படித்த சந்ததியை உருவாக்கவா? ஆண்டவர் உண்டா நம்மளை படைச்சார். ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க வல்லவோ தேவன் நம்மளை அழைத்தார். பிள்ளைகள் வீட்டில் ஜெபிக்கிறான்னு சொல்லி எந்த பெற்றோர் நாம கவனிக்கிறோம்? பிள்ளைகள் வீட்டில் வேதத்தை வாசிக்கிறான்னு சொல்லி எந்த பெற்றோர் நாம கவனிக்கிறோம்? ஒழுங்காக ஸ்கூலுக்கு போறாங்களா, ஒழுங்காக டியூஷனுக்கு போறாங்களா, ஒழுங்காக படிக்கிறாங்க? எட்டு மணிக்கு ஸ்கூல், ஏழு மணிக்கு கொண்டு விட்டுறோம். நல்லது, ஏழு முக்கால் கொண்டு விடுறோம், விடுங்க. இட் இஸ் கரெக்ட். ஆனா ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் எப்படி இருக்க முடியும்? மனசாட்சியை தொட்டு பாருங்க. என்னை சேர்த்தான் பேசுறது. காட் நோஸ் எவ்ரிதிங். பிள்ளைகளை வளர்த்து உலகத்துக்கு தாரவாக கூடாது. பிள்ளைகளை அன்பாக அருமையாக வளர்த்து பிசாசர் கையில் ஒப்பு கொடுக்க கூடாது. பிள்ளைகளை அருமை பெருமையாக வளர்த்தெடுத்து பாதாளத்துக்கு அனுப்பக்கூடாது என்று சத்தியத்தின்படி ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன். ஏன் இன்றைக்கு வாழ்வு பிள்ளைகளால் ஆண்டவருக்கு என்று வாழ முடியல? எத்தனை வாழ்வு பிள்ளைகள் கத்தருக்கு வாழ்றதை நான் அடுக்க முடியும் உங்களுக்கு சாட்சியாக. சிறு பிள்ளைகள் கூட தீக்கதை சொல்றதை சொல்ல முடியும் நான் உங்களுக்கு.
அவன் சிறு பிள்ளைன்னு சொல்லிவிடாது. சிறு பிள்ளைகள் தானே வளர்ந்தா பிறகு ஜெபிக்கட்டும், வளர்ந்தா பிறகு வேத படிக்கும் சொல்லி கஞ்சாடியா இருக்காது. அது நீங்க விடுற தவறு. அதை தொடர்ந்து செய்யாத இங்க ஆண்டவர் தூக்கப்படுவார், ஆண்டவர் வேதனைப்படுவார். நானும் என் வீட்டார் போன்றார் கத்தரையே சேவிப்போம். அந்த அந்த யோசுவா ஆவி நமக்குள்ள வரணுப்பாரு. குடும்ப குடும்பமாக கத்தர் சேவிக்கணும், குடும்ப குடும்பமாக ஆண்டவரது சமூகத்திலிருந்து ஜபிக்கணும், குடும்ப குடும்பமாக அர்ப்பணிக்கணும், குடும்ப குடும்பமாக ஊழியம் செய்யணும். அது அல்லவோ தேவன் பொறும் போற குடும்பம். தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜபித்தால் போதுமோ, தாய் பிள்ளைகளுக்காக மன்னாடினால் போதுமா? அப்படி ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறார். பிள்ளைகளையே நாம் ஜெபிக்க வைக்கிறது இல்ல, ஏன் மண்டாடுறது இல்லை, மண்டாட வைக்கிறது இல்ல, கட்டுக் கொடுக்கிறது இல்ல, ஏன்? அது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. எவ்ரி பேரண்ட்ஸ், ஒவ்வொரு தாயும் தகப்பன் தங்கிற பிள்ளைகளை குறிச்சு கவனமா அடிக்கடி நான் இங்க பேசி இருக்கிறேன். கத்தரை என்னை காப்பாற்றுவார். சோத்திர ஏன்னா நாளைக்கு ஆண்டவர் என்ன, நீ ஏன்டா இதை சொல்லல அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை டாலி, எனக்கு பிரசங்கம் பண்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா எட்ட செய்தி பேசுறதுல எனக்கு நெருக்கடி. இன்னும் சிலருக்கு பிரசங்கம் பண்றதுன்னா ஏதோ சுகமான காரியமும் குருப்புமாறு. என்ன கேளுங்க, ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக நான் ஆண்டு வருஷத்து பிரசங்கம் பண்றேன். ஆனா இன்று வரைக்கும் எனக்கு பிரசங்கம் ஒரு கடினமான ஊழியம் தான் உண்மை ஆண்டபடி சொல்றேன். எனக்கு மற்றவனைக்கு போல அப்படி எனக்கு பிரசவம் பண்ண தெரியாது. எனக்கு ஆண்டு வழியா ஹெல்ப் பண்ணா மாத்திரம் எனக்கு பேச, இல்லாட்டா எனக்கு பேச தெரியாது. என் உண்மைப்படி சொல்றேன். அதான் ஆண்டு பார்த்து நான் மண்டாரு ஜெர்மன் ஆண்டு வரை எனக்கு போதி. சும்மா போய் உள்ள வெட்டி போட வேண்டாம், அல்லது உங்களை உட்கார வச்சுட்டு நான் கத்திட்டு போறதுக்கு எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய எட்ட காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தடல வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமாதம் சொல்லப்பட்ட சரியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை சபைக்கு அனுப்ப வேண்டுமே. பாரு, கேட்காத ஒரு கூட்டம் இருக்கும், அதை ஆண்டவர் பார்த்துக்கணும். அது எந்த பொறுப்புல பாருங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கத்தி கத்தி சில புத்திமதிய சொல்றீங்களே, கேட்க போன நீங்க என்ன சொல்றீங்க, ஒன்னு செய்யல. அதே போல சபையில நான் கத்தி கத்தி சொல்றது கேட்க போன அது எந்த பொறுப்பு இல்ல, அத நீங்க தான் அதன் விளைவு அனுபவிக்கும். நான் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஆண்டு முன்பாக நிக்கணும் என்ற பயன் நமக்கு இல்ல. யோசிப்பாரு அன்றைக்கு லோத்தர் வலிவு விட்ட மிஸ்டேக் இல்லவா, அவட பிள்ளைகளோட வாழ்வில் இவ்வளவு அலங்கோல் நடந்தது. தாய் தகப்பட்டங்கள் பொறுப்புகள் இருந்து தவறு போற விளைவுகள் விபரீதமாக இருக்கு. வேத வார்த்தைகளை நாம் சுயபலத்தில் நம்ம கொய்கொள்ள மண்டாடு. டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, டெலிபோன் கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, நண்பர்களோடு கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. We don't have enough time to pray earnest. What a miserable. எங்க ஆண்டோட வார்த்தைகளை கை கொள்றோம்? உலகத்தின் சத்தத்தையே கேட்டு கேட்டு இருக்கிற இந்த காதுகளுக்கு தேவோட வார்த்தைகளை கேட்க பொறுப்பம் இல்லாம இருக்கு. எப்ப இவர் பிரசங்கம் பண்ணி முடிப்பாரு, எப்ப ஆராதனை முடியும்? இங்க யாரும் அப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கக்கூடாதுன்றது நான் சொல்றேன். ஏன்னா ஆண்டவோட வசனத்தை கேட்கறது நமக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவோட வார்த்தைகளை கேட்க நமக்கு வேணா. எப்ப உலகத்தின் சத்தத்தையே கேட்டிருக்கோம், அந்த சத்தத்தையே கேட்டு எங்க நம்ம வளர்றது, எப்படி ஆண்டவருக்காக வாழ்றது? படிங்க, அதை பத்தாம் வசனம் படிங்க.
அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமூகத்தை முழுவதும்
அவன் தங்களை தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாடு சொல்லப்படுது. இப்ப கவனிங்க, இந்த பார்வையினாலேயே பாழாய் போய்விட்டவர்களை வேதத்தில் பார்க்க கூடியதா இருக்குப்பார். ஹலோ, பார்வையினாலேயே பாழாய் போய் ஏவா பார்த்தால் பறித்தால் புசித்தால் பாவத்தில் விழுந்தார். வளைவு எல்லாருக்கும் தரு. லோத்து பார்த்தான், தீர்மானிச்சான், முடிவு விபரீதம். யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருந்தா, ஏசா வந்து பார்த்தான், சிவப்பான கூழில கொஞ்சம் கொடடா எனக்கு பசிக்குதுடா, புத்திர சிவகரத்தை கொடுக்கிறேன். அதுக்கு புத்திர சிவ அதுக்கு குடு சிவப்பான கூழ், சிவப்பான கூழ் குடி தேஸ்தார். சிவப்பான கோளில மயங்கி சிவப்பான ஏதோ என்ற பேர் பெற்ற ஏசா புத்திர சுவிகாரத்தை இழந்தார். தாவி உப்பரிகையிலிருந்து உலாவி பார்க்க கூடாததை பார்த்து பாவத்தில் விழுந்தார். இவைகளெல்லாம் நான் விவரிச்சு கொண்டிருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ஆகவேதன் ஆண்டவர் சொன்னாரு, கண்ணானது சரீரத்தின் வழக்கா இருக்கு. உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கு. வெளிப்படுத்த விஷயத்தில் எப்படி சொல்வது, உன் கண்களுக்கு கலிங்கம் போடணும். நான் வரும் கருமானவர்களே, நம்முடைய கண்கள் பார்வைக்காக நாம் ஆண்டுடத்தில் அதிகமாக செபிக்கிறது. என் மகனே, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுள் அப்படின்னு எதை சொல்ல, பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து இச்சித்து பாவத்தை கற்பம் தரித்து பெற்றடிக்கிறோம். உனக்கு தெரியுதல்லவா, நீ பார்க்கறது உனக்கு பிரச்சனை உண்டாக்குது. ஏன் தொடர்ந்து பார்க்கிற, அதை விட்டு விலகலாம, உன்னை காத்துக்கொள்ளலாம். அவர்தான் 4:24 நீதிபதி என்று சொல்ல தெரியுமா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதில் இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். நம்ம இருதயத்தை இருந்து என்ன ஊட்டு புறப்படுது என்பதை நாம் அறிவோம், தேவனும் அறிவோம். தயிரிட செய்திக்குள்ள போகல, போயிட சீக்கிரம். கண்களை ஏறெடுத்து பார்த்தாரு சொல்லிதான் பார்க்கிறோம். அவன் பார்த்த பார்வை பிழைச்சு போச்சுது. ஆகவே அவன் எடுத்த தீர்மானம் பிழைச்சு அவன் சந்ததியை மிகவும் அது பாதித்தது சொல்லிதான் பார்க்கிறோம். லோத்து ஒரு நீதிமான். ஹலோ, எங்க பாக்குறோம், படிங்க. ரெண்டு பேதரும் சீக்கிரம் வாங்க. ரெண்டு பேதரும் 2 அதிகாரம் வாசிங்க, 6-9. கொஞ்சம் வேகமா, 2 பேதுரு 2 அதிகாரம் கொஞ்சம் வேகமா வாங்க. 2 பேதுரு 2 அதிகாரம் 6 வாசிங்க.
சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகாரம் நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை
அவர்களுடைய அக்கிரம சிந்தையை பார்த்தும் கேட்டும் தன் நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத், அவனுடைய இருதயத்தில் அக்கிரம காரியங்களை பார்க்கும் போது வாதம் ஏற்பட்டது. ஏன் தெரியுமோ, ஹலோ சொல்றது கவனிங்க, அவனுடைய இருதயத்தில் தன்னை சுத்தி நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து கேட்கும் போது அவனுடைய இருதயத்தில் வேதனை உண்டானது. ஏன் தெரியுமோ, அவன் ஒரு நீதிமானாக இருந்தபடியால் அவனுடைய இருதயத்திலே அந்த வாதை அந்த வேதனை இருந்தது. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, நீ உண்மையான ஒரு நீதிமான சொல்றேன், ஐ ஸ்பீக் த ட்ரூத். நீ உண்மையான ஒரு தேவட மனுஷனாக இருந்தால், நீ உண்மையான ஒரு தேவட மனுஷியாக இருந்தால், இன்றைக்கு இந்த தேசத்துல உன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை நீ பார்க்கும் போது கேட்கும் போது உன் இருதயத்தில் நிச்சயமாக ஒரு வாதை இருந்தியாகும். ஏன் தெரியுமா, நீ அதுக்கெல்லாம் விலகி மறுபடி பிறந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கபடியா, உனக்குள்ள தேவ ஆவன ஒரு வாசமாக இருக்கபடியா, நிச்சயமாக உனக்கு இந்த அக்கிரம காரியங்களை பார்க்கும் போது ஒரு வேதனை இருக்கும், ஒரு வாதை இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் நீதிமானாக இல்லாமல் அவன் பாவியாக இருக்கும் போது அவனுக்கு அந்த வேதனை இருக்கிறது இடம் இல்லை. ஏன் தெரியுமா, எவன் கெட்டு போனாலும் நமக்கு என்ன, எப்படி நடந்தாலும் நமக்கு என்ன, என்ன பாவம் இருந்தாலும் நமக்கு என்ன, வேணும்னா அவனும் அதை செஞ்சுட்டு போயிடறான், அவன் இருதயத்தில் வாதம் இல்லை. ஆனால் லோத்து ஒரு நீதிமான், ஆகவே தன்னை சுத்தி நடக்கிற பாவங்களை பார்க்கும் போது அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். ஆனால் எனக்கு விளங்காத ஒரு காரியம் என்னவென்றால், என்ன கவனிங்க, நடக்கிற காரியங்களை கேட்டும் பார்த்தும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்து அந்த இடத்தை விட்டு அவன் போகாம விட்டது ஏன் என்பதை நினைக்கும் போத எனக்கு வாதையா இருக்குமார். சொல்றது புரிதோ, ஜனங்களுடைய நடக்கையை பார்த்து அவன் வேதனைப்பட்டான், இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். ஆனால் அந்த இடத்தை விட்டு தான் தன் குடும்பத்தோடு நகர்ந்து உலகத்துக்கு போகாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, அதை குறித்து ஒரு குறிப்போடு சொல்ல போறேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. முதலாவது, அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே அவன் வாசமாக இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தன்னையும் தன் குடும்பத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு முதலாவது அவருக்குள்ளே இல்லாம இருந்தது. I speak the truth, people. Listen to me. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உணர்வில் they believe in God. They pray. ஜபிக்கிறார்கள், வேதத்தை படிக்கிறார்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், கர்த்தரை நம்புகிறார்கள், ஆனா உள்ளத்திலே உணர்வு கூர்மை இல்லை. இதனால என்ன நடக்குது? வேத வசனங்களை கேட்டாலும் கேட்டு மனம் தரும் புறத்துக்கு ஏற்று அந்த உணர்வு கூர்மை குன்றி போய்விட்டது. I tell you people, listen to me. எவருடைய ஆவியில உணர்வு கூர்மை இருக்குதோ, எவருடைய இருதயத்தில் உணர்வு கூர்மையாக இருக்குதோ, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் உடனே தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய உணர்வு கூர்மையாக இருக்கிறது. ஐயோ, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், இருதயத்திலே சமாதானத்தை நான் எழுந்துட்டேன். I am suffering in my spirit. Because this is spiritual life. God knows everything. What is in our heart, even right now also. உணர்வு கூர்மை இன்றைக்கு ஜனங்களுக்கு உணர்வு கூர்மை கொண்டுனதே எங்க? நான் சொல்றது கேளுங்க. சவுலுடைய சால்வையை தாவீது அறுக்கும் போது அவருடைய இருதயம் துடிச்சது. அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சால்வையை கூட அறுத்துட்டேன் அவருடைய இருதயம் துடிச்சது. ஆனால் அடுத்தவன் மனைவி எடுக்கும் போது அவருடைய இருதயம் துடிக்க அவளது காரணம். அந்த நேரத்தில் அவருடைய உணர்வு கூர்மை மங்கி போயிட்டு பாருங்க. கண்களின் இச்சை, அந்த கவர்ச்சி, அந்த கண்களின் இச்சை அவருடைய உணர்வு கூர்மையை கொன்று விட்டது பாருங்க. இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்களுடைய இருதயத்தில் உணர்வு அட்டு போய் கிடக்கிறாள். அவை என்னதான் வார்த்தையை கேட்டாலும், என்னதான் தேவனுடைய செய்தியை கேட்டாலும், எத்தனை ஊழியர்களை பார்த்தாலும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, திருப்பம் இல்லை, இருதயத்தில் அசைவில்லை, ஆவியில் ஒரு உணர்வு இல்லை. அப்படியே இருந்ததுக்கு காரணம் என்ன? கண்டுபிடி, உணர்வு கூர்மை கொண்டு போய். தேவனோடு நெருங்கி நடந்தா நம்மளோட உணர்வு ரொம்ப கோர்வையா இருக்கு. சத்து தள்ளி நின்றா உணர்வு, நாம தள்ளி போக 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 உணர்வு கோர்மை குன்றும். அப்படியான ஒரு கேள்வி, தாவீது தேவனோடு நடந்தானே அவனுக்கு எப்படி எப்படி? அங்கதான் கவனிக்கணும். தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்களும் பார்க்கக்கூடாததை பார்த்து இச்சித்தால் நம்முடைய உணர்வு கூர்மை குன்றது தவிர்க்க முடியாது. என்ன கேட்டீங்களா இருந்தால், ஆவியானவர் நம்முடைய உணர்வு கூர்மையை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்தினால் மெருகேற்றி அதை கருக்காக்கி அதை கூறாக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் பாவங்களை நாம் பாவங்களை நாம் தள்ளி நாம் பரிசுத்தமாக வாழக்கூடியதாக இருக்கு. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய உணர்வு கூர்மையை கூறாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் சிறு காரியத்தை நாம் செய்தாலும், தேவனுக்கு விரோதமாக சிறிய காரியத்தை செய்தாலும் உடனே நம்முடைய இருதயத்தில் ஒரு வாதை, ஒரு வேதனை. ஏன் தெரியுமா? நாம் நீதிமார்களாக இருக்கப்படியால் மட்டுமல்ல, தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடியால் மட்டுமல்ல, நம்முடைய உணர்வு கூர்மையாக இருக்கிறபடியால். நான் சொல்றது கொஞ்சம் செதி. நான் ஒரு கெஸ்ட் இருக்கேன், சபை போதர். அவர் சபையில நாட்டுக்கு சொன்னது போல, சபையில இருக்கிற தேவோட பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்கிறாட்ட நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனால் ஆண்டவோட பிள்ளைகள் அப்படி இப்படி நடக்கிறது கேட்க சொன்னா எனக்கு சரியான துக்கமா இருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருந்து உங்களை சொல்ல கேட்கும் போது இங்க சந்தோஷமா இருக்கும். உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு சொல்ல கேட்காம தங்க இஷ்டப்படி இப்படி வாழ்ந்தா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? என்னுடைய இருதயம் இப்படி வேதனைப்படுவாக இருந்தா ஆண்டவுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்பதை என்னால் விவரிக்கவே முடியாது. கர்த்தாவே எங்களுக்கு உணர்வைத்தார், செய்ததெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இருப்போம், கதைக்கிறதெல்லாம் கதைச்சிட்டு அப்படியே இருப்போம். ஏன்னா நம்ம உணர்வு அப்படி கொண்டு போய்கிட்டு ஆண்டவத்தோட வார்த்தையினால் நம்முடைய உணர்வை கூர்மையாக்குவார், கர்த்தத்தினுடைய ஆவி நம்முடைய உணர்வை கூர்மையாக்குவார். முதலாவது லோத்து அந்த இடத்தை விட்டு அவன் போகாமல் இருந்ததுக்கு நான் நம்புகிறேன், அவனுக்குள்ள உணர்வு கோர்வை கொண்டியது. நம்பர் டூ, அவன் அந்த இடத்தை விட்டு அக்கிரமக்காரன் சொல்லி அறிந்தும் அந்த இடத்தை விட்டு போகாமல் இருந்ததுக்கு அடுத்த காரணம் என்ன தெரியுமோ, அந்த தேசத்தின் வளமிக்க வாழ்வும் அந்த தேசத்தின் பொருளாதார செழிப்பும் அந்த தேசத்தின் கலாச்சாரமும் இப்படியே இருந்துடும், இதை விட்டு ஏன் போவா, அப்படியே இருந்துடும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வழித்தலையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிய முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறபடியா தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய நோக்கம் ஆண்டோட வழித்தலை அறிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு. ரோபர் 12 அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரம் படிங்க. ரோபர் 1:12-2
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்
கொள்கிறேன்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவசன் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
மனம் புதிதாக மனம் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கால் மனம் புதிதாகிறதுனால மருவம் வாங்கள். ஆனால் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமோ, இரண்டாவது படிங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தமுடைய வாழ்விலை இன்னதென்று நீ அறிய வேணும் தெரிய வேணும் என்று விரும்பினால் நான் சொல்றேன் கேளு, இந்த உலக காரியங்களுக்கு இடம் கொடுங்க. ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ள மனதில்லாட்டால் விட்டுரு. ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை அறிவார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். ஏன்னா நமக்கு உபதேசம் சுகமாக இருக்கணும், அப்படியெல்லாம் நாம் நெடுங்க இருந்திருக்கக்கூடாது. எங்க வளர்றது, எங்க நம்ம மாறுறது, செய்திக்குள்ள போல தலைப்பு தான் நிக்கிறேன், அரை சீக்கிரம் முடிச்சிடும். சோ அக்கிரமக்காரர் மத்தியில் அவன் இருந்தால் அந்த இடத்தை விட்டு அவன் போயிருக்கணும். ஆனா அவன் போகல, ஏற்குறிப்பட்ட காரியங்கள் அவருக்குள்ள இருந்தபடியால் என்னவோ அவர் அப்படித்தான். ரைட், இப்ப படிங்க அதே ஆதியாகமம் 18 அதிகாரம் சீக்கிரம் வாங்க. 18
கூக்குரல் பெரிதாயிருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதனாலும் நான் இறங்கிப்பே என்னிடத்தில் வந்து வெட்டின என் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்க்க அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமா சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீர், பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 80 நீதிமான் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோ நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக,
சர்வலோக
நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கேட்க, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அதை
அழிக்கிறதுக்கு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமோ, அல்ல கவனிங்க, சோதன் குமராவை அழிக்க போறத வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் செய்ய போறதை அவருக்கு நான் மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அப்ப இது குறித்து நான் யோசித்து பாரு. என்ன என்ன கவனிங்க, சோத குமுறா மகா பாவிகளாக இருந்தார், அழிக்கிறதுக்கு ஆண்டு தீர்மானிட்டார். அந்த தீர்மானத்தை வந்து யாருக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாரு. இப்ப என்ன கவனிங்க, உடனே இவ என்ன செய்யறான், ரிக்வெஸ்ட் பண்றார், ஆண்டவரே துன்மார்க்கரோட நீதிமான அழிப்பீரோ, சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பீரோ. அப்ப ஆண்டு என்ன சொல்ற தெரியுமோ, 50 நீதிமான்கள் அங்க காணப்படும். அவரை ரிக்வெஸ்ட் பண்ண 50 நீதிமான்கள். அப்ப ஆண்டு சொன்னார், 50 நீதிமான்கள் தான் நான் அழிக்க மாட்டேன். அப்படியே போட்டு கடைசியா எங்க வந்து தெரியுமோ, 10 நீதிமான்கிட்ட வந்தாச்சு. கடைசியானு சொன்னாரு, ஹலோ, 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமோ, 10 நீதிமான்கள் கூட அந்த பட்டத்திற்கு என்ன கவனிங்க, அந்த முழு சோதங்கோமராவிலும் என்ன கவனிங்க, அந்த முழு சோதங்கோமரா பட்டணத்திலும் ஒரே ஒரு நீதிமான் தான் யார் இருந்தா, அது யார் தெரியுமா, லோத். எப்படி இருக்கு, ஆகவேதான் ஆண்டவர் டிசைட் பண்ற அந்த பட்டணத்தை அழிக்கிறது. இப்ப என்ன கவனிங்க, நடந்தது என்ன, பிற்பாடு அந்தகத்தினாலும் அக்னினாலும் அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழித்து நிக்கிறோம் சொல்லி உங்களுக்கு தெரியும். அண்மையில தொல்பொருள் ஆராய்ச்சியோ புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை போய் தோண்டி ஆராய்ச்சி செய்திருக்கார்கள், திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கார்கள். என்ன கவனிங்க, என்ன சொல்லி தெரியுமோ, பூர்வ காலத்திலே பழைய காலத்திலே இந்த இடத்திலே சில பட்டணங்கள் இருந்திருக்கிறது. அந்த பட்டணங்கள் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டிருக்கிறதுக்குரிய ஆதாரங்கள் இதற்கு கீழே காணப்படுவதை சொல்லி விஞ்ஞான ரீதியாக அவர்கள் அறிக்கை செய்திருக்கிறார்கள். ஐ டெல் யூ பீப்புள், வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம். ஐ டெல் யூ பீப்புள், வேதம் ஒரு தீக்கதரிசன புத்தகம். ஐ டெல் யூ பீப்புள், வேதம் ஒரு யுத்த புத்தகம். அது மட்டுமில்ல, இந்த வேதம் நடந்ததையும் சொல்றது, நடக்கிறதையும் சொல்றது, இனிமே நடக்க போறதையும் சொல்றது. ஆகவேதான் இந்த வேதம் எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கு. இப்படி வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதர விட்டால் என் துக்கத்தில் அழிஞ்சு போன. நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கூட வேதம் மகிழ்ச்சியா இருக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க மகிழ்ச்சியோட ஆண்டோட வேதத்தை படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, அதை நேசிக்கிறீங்க? உங்களுடைய வேதத்தை நேசிக்கவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆணியின் கற்பனைகளை கவனித்தாயான அப்பொழுது உன் சமாதான நதியை போல புரண்டு ஓடும் என்றெல்லாம் சொல்லப்படுறது. எத்தனை வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது, எத்தனை வசனங்களை நாம மனம்பாடி மனப்பாடம் வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவன் அந்த நாலேஜ் ஆஃப் காட், எந்த அளவுக்கு தேவ அறிவு நமக்குள்ளே இருக்கிறது. God does everything. சரி, இப்ப சொல்லப்பட்ட காரியம் தெரியுமோ, சோதம் குமராவில் அழிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் முக்கியமான குறிப்பு சொல்ற கவனி. ஆபிரகாம் வந்து என்ன செய்தாரு, அதை சொன்னாரு, நான் இப்படி செய்ய போன சொல்லி. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, ஏன் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு இந்த ரகசியத்தை சொன்னார் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, விண்ணப்பம் பண்றவன் பாவிகளுக்காக தண்டத்தில் பறந்து பேசுறவனாக இருந்தபடியால் தேவன் பாவிகளுக்கு செய்ய போற நியாய தீர்ப்பை குறித்து ஆபிரகாமுக்கு சொன்னார். கவனிங்க, பட்டணத்தை அழிக்க போன சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே ஆபம் என்ன செய்ய தெரியுமா, ரிக்வெஸ்ட் பண்ண ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவரே அப்படி செய்யாதீங்க, ஆண்டவரே இப்படி செஞ்சிடாதீங்க, ஆண்டவரே அந்த பட்டணத்துக்கு பாவி. ஏனென்றால் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தெரியும், அவரோட வாழ்க்கை குறித்து ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தெரியும், அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று ஆபிரகாம் அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரிடத்தில் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்றான். பாருங்க, பாவிகளுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும் பரிசுத்த மனுஷன் ஆபிரகாம். பாருங்க, திரும்ப சொல்லட்டுமோ, நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கணும். நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருப்போமாக இருந்தால் நாமும் பாவிகளுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவனாக இருப்போமே. நான் சொல்ல வர குறிப்பு என்னவென்றால், தேவனிடத்துல பரிந்து பேசுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்று சத்தியத்துப்படி நான் கூட சொல்றேன். நம்பினா நம்புங்க, நம்பாவிட்டால் விடுங்க. ஆண்டவிடத்திலே மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி மன்றாடி பரிந்து பேசுகிற மக்களுக்கு தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஜெபித்து தேவனோடு உறவாடி ஆண்டவிடத்திலே மன்றாடுகிற மக்களுக்கு தேவன் தான் செய்யப்படுவதை ஆவியானவர் மூலமாக அறிவிக்கிறார். பாருங்க, நான் மேல எனக்கு ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை சொன்னா நீங்க என்ன ஒரு மாதிரி பாவீங்க. ஒரு வீட்டுக்குள்ள போடு, எந்த ஊரு பட்டணம் குடும்பம்னு கேட்கக்கூடாது. உள்ளுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்த இந்த மனசுல உடனே எனக்கு ஆண்டு சொல்ல போது இவர்களுக்குள்ள ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஆண்டவரை இவர்கள் நம்புகிறார்கள், ஆனா ஆண்டவரை குறித்த அறிவு ரொம்ப குறைவா. இதனால என்ன நடக்குது, அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது சரி எது பிழை எது என்பதை கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. அதனால மாறுறது நாடலாயிருந்த மனுஷனை தான் ஆண்டவர் பாறையாக மாத்தினார். ஆனால் ஒரு லட்சை தெரிந்த நாடலே முறியாது, தவதாண்டு முறிக்க மாட்டேன், மங்கிட்டு தெரிய அடைக்க மாட்டேன். அதுக்காக ஆண்டவருக்கு சோதனை. சோ இவரை கவனிங்க, இன்னொரு வீட்டுக்கு போனேன். அங்க போயிருந்தா அந்த வீட்டுல ஒரு குறிப்பிட்ட நகர் நபருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு போராட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருது. அதான் சொல்லல வந்துட்டு ஆறாவது உண்மை என்பதை உடந்து கொண்ட அப்ப நீ கேட்கலாம், ஏன் பாசு சொல்லல? தேவன் நமக்கு சொல்றது எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார. இந்த விஷ்டம் சிலருக்கு இல்லாதபடியா தேவன் கொடுக்கிற வரங்களை யூஸ் பண்ண தெரியல. வரங்கள் இருக்கிறது உண்மை, அதை பாவிக்கிற மெத்தட் தெரியல. சொல்லட்டுமா, வரங்களால சபையை கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். So we should be know how to operate the gifts of the Holy Spirit. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் மண்டாடுவனாக பரிந்து பேசுபவனாக விண்ணப்பம் பண்ணுவனாக இருந்தபடியால் ஆண்டவர் தான் செய்ய போறது வந்து ஆபிரகாமுக்கு தெரிவித்தார். நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, நீங்களும் ஆண்டவரோடு உறவாடி மற்றவர்களுக்காக பரிந்து பேசி மண்டாடி விண்ணப்பம் பண்றவர்களாக இருந்தால் தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய ஊழியக்காரர் நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, உங்களுக்கும் தேவன் தன்னுடைய ரகசியங்களை தான் செய்ய போற காரியங்களை ஆபிரகாம் மூலமாக உணர்த்துவார், உங்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு காட்டுவார். ஆபிரகாம் போனாலும் ஆபிரகாம் தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவர் பச்சபாதகம் இல்லாதவர், பச்சபாதகம் உள்ளவர் அல்லவே. பிலீவ் இன் காட். தாமீன் சொல்லி அவன் பாவிதானே, அழிஞ்சு போட்டு இந்த பட்டணத்தில் இருக்கிறார பாவிதானே, ஆ கெட்டு போட்டு. ஆனா அவர் அப்படி செய்யல, அவன் பாவியிலன்னு தெரிஞ்சவன் ஆண்டிடத்துல பறந்து பேசுறான். ஐயா, ஒருவேளை உண்ட பார்வைக்கு அடுத்தவன் பாவியும் அவன் மனம் திரும்பாதவனாகவும் இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அவனுக்கு மாற்றி அவன் ஒரு பரிசுத்த மனுஷனாக மாற்றி விடலாமே, ரசிக்கலாமே, யாருக்கு தெரியும்? அடுத்தவன் பாவின்னு சொல்லி பாதாளத்து போன்னு சொல்லி நியாயம் தீர்க்கவும் ஆண்டவன் நம்ம கூப்பிட்டாரு இல்ல? பாவிகளுக்காக தடத்துல பருந்தி பேசிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும்படி இல்லவா தேவன் நம்ம தெரிஞ்சு கொண்டார். இப்படிப்பட்ட ஆவியுள்ளவர்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ஏறக்குறைய ஒரு அளவுக்கு முடிவுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ற இப்ப பாருங்க. சோ இப்ப என்ன கவனிங்க, ஆபிரகாமோடு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்த என்று அவன் தேவனோடு தேவனத்தில் பருந்து பேசுவது அடுத்தபடியா. இப்ப என்ன கவனிங்க, இந்த சோதோம் குமரா என்கின்ற பேர் முதலாவது எங்க ஒரு தெரியுமா? படிங்க ஆதாயம் 10 அதிகாரம் தெரியா படிங்க. ஆதியாகமம் 10 அதிகாரம் 19 வசனத்தை எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். 10:19 ஆதியாகமம்.
கானானிய நெல்லை சீதோன் முதல் கோரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயீம் வழியாய் காசா மட்டும் இருந்தது.
19 வசனத்தை பாருங்க, கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியா காசா மட்டும் அது முதல் சோதோம் குமுரா. இங்கதான் இந்த பட்டணத்தின் பேர் முதல் முதலாக வருது. இப்ப ஏன் நான் இதை குறிப்பிட தெரியுமா, இந்த சோதோம் குமுராவில் இருந்தவர்கள் யார் தெரியுமோ, கானானியர். அப்ப இந்த கானானியர் என்றா யாரும் உங்களுக்கு தெரிந்தாரே, உங்களுக்கு ஹலோ, நோவாவுடைய ஜலப்படத்துக்கு பிற்பாடு நோவான் புத்திராகிய சேம் காம் யாபேத் என்கின்ற மூன்று பேராலதான் உலகத்திலே வம்சங்கள் பெருகி பூமியை நிரப்பினது தெரியும். ஆனால் இந்த காம் வந்து தகப்பனால சபிக்கப்பட்டார், அவருடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. அவர் சபிக்கப்பட்ட கானானின் சந்ததி தான் இந்த சோதோம் குமுரால இருந்திருக்கார். சோ இந்த கானானுடைய சந்ததி மிகவும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாகவும் அக்கறும் நிறைந்தவர்களாகவும் இருந்திருக்காரு. இந்த கானானியர் தான் அதிகமாக கானான் தேசத்தில் இருந்தபடியால் தான் அந்த பலத்தீன தேசத்துக்கு கானான் தேசம் என்று பேரும் வந்தது. எப்பூர்வீகம் இது நம்ம அறியும். சோ முதலாவது இந்த ஆதியாகமத்தில் 10 அதிகாரத்தில் இந்த நகரத்தின் பேர் வருது. ஆனா சொல்றேன் கவனிங்க, சில முக்கியமான குறிப்பு நான் சொல்றேன் கவனிங்க, வேதத்துல இந்த சொல்லாவுக்கு நீ கவனிங்க, ஆதியாகமத்தில் தொடங்குற இந்த சோதோம் குமுரா அப்படியே நூல் போல வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் வரைக்கும் இந்த சோதோம் குமுரா என்கின்ற பேர் பாவிக்கப்படுது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சிற்சில நேரங்களில் சோதோம் குமுராவை குறித்து பேசியிருக்கிறார். ஒரு வசனம் படிங்க, எடுத்துக்காட்டாக மத்தேயு 10 அதிகாரமா சக் 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 படிங்க, ரோமர் மத்தேயு 10:15 சக் சக் படி.
நியாய தீர்ப்பு நாளே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம், சோதோம் குமுரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும்.
கவனிங்க, எசேக்கியல், எரேமியா, ஆமோஸ் அப்படின்னு சொல்லி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக, எரேமியா மூலமாக, இயேசு மூலமாக, அது மட்டுமில்லை வெளிப்படுத்தும் விசேஷம் மட்டும் இந்த சோதோம் குமுரா பட்டணம் குறிப்பிடும். என்ன கவனிங்க, இந்த சோதோம் குமுரா பட்டணம் என்னத்துக்கு பிற்பாடு குறிக்கப்பட்டது தெரியுமோ, ஆண்டவுடைய நியாய தீர்ப்பு பாவத்தின் அறிகுறி, தேவனுடைய கோபம் இவைகளை சுட்டி காட்டுவதற்கு சோதோம் குமுரா என்கின்ற பட்டண பிற்பாடு வளமை சொல்ல ஆகிட்டது. இங்க பாருங்க, வாசித்தவத்தை திரும்பப்படி அப்ப தெரியும் உங்களுக்கு,
திரும்ப நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம்.
சரி, பண்ண கவனிங்க, நியாய தீர்ப்பு நாளிலே பாருங்க, நியாய தீர்ப்பை குறித்து இயேசு சொல்லும் பொழுது என்னது கொண்டு வராரு, சோதோம் குமுரா கொண்டு வராரு. ஏன் தெரியுமா, சோதோம் குமுரா நடந்தது என்ன தெரியுமோ, ஆண்டவுடைய நியாய தீர்ப்பு. என்னத்துக்குரிய நியாய தீர்ப்பு, பாவத்துக்குரிய தண்டனை. பாவம் செய்த மனுஷர்களை அன்றைக்கு ஆண்டவர் தண்டிச்சாரு, அவர்களை அழிச்சாரு. ஆகவே நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. ஆகவே இன்று வரைக்கும் ஆண்டவர் அதை மேற்கோள் காட்டுறாரு. பாவிகள் அல்லது பாவம் அல்லது தேவ கோபம் அல்லது நியாய தீர்ப்பு அல்லது பாவத்துக்குரிய தண்டனை என்று வரும்போது சோதோம் குமுரா என்கின்ற பட்டணத்தை குறிப்பிடப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வர்றது. என்ன கவனிங்க, ஆண்டவர் அக்கிரமம் கவனிங்க, அண்டைக்கு பாவம் நிறைவாக இருந்தது. ஒருவரை நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் இன்றைக்கு இந்த பட்டணங்களில் இந்த தேசங்களிலே பாவம் இப்படி பெரிய போய் கிடக்குதானே, அப்படியே அண்டைக்கு சோதோம் குமுரா அழிச்சவர் இன்றைக்கு இந்த பட்டணங்களை அழிக்காமல் வச்சிருக்கான்னு சொல்லி ஒருவேளை உங்க உள்ளத்துல நீ சொல்லுவார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் மனம் திரும்புவதற்கு கொடுப்பார். தவணை கொடுத்தேன், அவள் மனம் திரும்பும்படியாக நான் தவணை கொடுத்தேன், ஆனால் அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் சோ அண்ட் சோ நியாயத்தில் பொலி பண்ணி வெளிப்படுத்த இயேசுவர் என்ற பெண்ணை குறித்து ஆண்டு சொல்லிப்போம் பார்க்கிறோம். இதை குறித்து அது மட்டுமல்ல, அக்கிரமம் நிறைவாக வேண்டும் என்று ஒரு வார்த்தை வேத்து நான் வாசிக்கிறோம், அதை எங்க எனக்கு ஞாபகம் இல்லை, அது பேத்த பிற்பா நான் சொன்னேன், அக்கிரமம் நிறைவாக வேண்டும். ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து 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 அக்கிரமத்தை நிறைவாக்கும் பொழுது தேவனுடைய கோபம் வழிபடுவார். ஆகவே நான் சொல்றேன் கேளு, பாவத்தோடு விளையாடாது. சொல்றேன் கேளு, சொல்றேன் கேளு, தொடர்ந்து ஒரு பாவத்தை தொடர்ந்து நான் யாரோ ஒருவருக்கு சொல்றேன் தொடர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டே இருக்காது, தொடர்ந்து அந்த பாவத்தை நில நிற்காது, அது உனக்கு கூடாது. தேவன் அதை பார்க்கிறார். தேவனுடைய கிருபை உன்னை எடுத்துப்படாதபடி ஜாக்கிரதை இருக்கதல்ல. இப்பொழுது நான் இந்த கடைசி முடிவுக்குள்ள வாரேன். கவனிங்க, இந்த சோதோம் குமுராவிலே கிரியை செய்த ஐந்து விதமான ஆவியை குறித்து சுருக்கமாக கருத்தாக சொல்லி அப்படிங்கிறப்பாரு. என்றால் இந்த ஆவிகளை நாம இனம் கண்டுகொண்டாதான் இன்றைக்கு நாம சுத்தி வர இருக்கிற இடங்கள் ஒருவேளை சோதம் குமரா போல இருந்தாலும் உன்னை மென்னை பாதுகாத்துக் கொண்டதுக்கு இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் இனம் கண்டுகொண்டது அவசியமாக இருக்கிறபடியால் இப்படி நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தயவு செய்து சிந்திங்க, சீதைக்கு பாருங்க, கத்திற்கு பிரியமாக சத்தியத்தின்படி வாழுங்க, பிச்சத்தையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அப்படி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டாடும். சரி, இப்ப படிங்க. முதலாவது இந்த முதலாவது சோதோமில் இருந்த முதலாவது ஆவி என்ன ஆவி தெரியுமா? ஹலோ, இப்ப நான் இதை குறித்து சொல்லிக்கொண்டிருக்கேன். சோதோம் குமரா, இந்த சோதோம் குமரா ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாக இருந்தான் சொன்னதானே. ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ளே கிரியை செய்த சில ஆவிகளை குறித்து நான் வெளிப்படுத்துறேன். தயவு செய்து பாருங்க. நம்பர் ஒன், அவர்களுக்குள்ளே கிரியை செய்த முதலாவது ஒரு பொல்லாத ஆவி என்னவென்றால், இப்ப படிங்க அது 13:11. சக் சக்.
அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதை தெரிந்து கொண்டு
கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போற கவனிங்க. வேத பூகோள வரவிலக்கணத்தின்படி கிழக்கு என்று சொல்லப்படுறது பின்மார்க்கத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்றேன், கவனிங்க. இப்ப படிங்க, நான் சொன்னதுக்கு ஆதாரம் என்னவென்றால், இப்ப படிங்க ஆதியாகமம் 4:16 கொஞ்சம் கிரியா பாருங்க. ஆதியாகமம் 4:16 சக் 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 நான் சொல்றதெல்லாம் வேதத்தை கொண்டு பாருங்க. ஆதியாகமம் 4:16 படி.
அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோக்கம் என்னும் தேசத்திலே
காயின் ஆண்டருக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை விட்டு போகும்போது எங்க போயிருக்கான் தெரியுமோ? ஏதேனுக்கு கிழக்காக போயிருக்கான். அல்ல கவனிங்க, பின்மார்க்கத்துக்கு அடையாளம் கிழக்கு என்று சொல்லி சொல்லலாம். அது வேத பூகோள ரீதியின்படி அப்படி எடுக்கப்படுது. இன்னொரு சொல்றோம் பாருங்க, மூன்று 24 படி. ஆதி அப்ப 3:24
அவர் மண்பெனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவீன்களையும்
பாருங்க. அவர் ஏதேனுக்கு கிழக்கே போறான்னு சொல்லி சொல்லப்படுது. யாரு யாரு? காய். சரி, இப்ப அதை வச்சுட்டு காய் இல்ல ஆதாம். சோ அவன் ஏதேனுக்கு கிழக்கே போனான். அது போல 4:16 படிங்க. 4:16 கிழக்கே போற பாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கே போறார். இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்றேன் பாருங்க. எஸ்ஐகே டிகேசி புத்தகம் சீக்கிரம் பாருங்க. எஸ்ஐகே டிகேசி புத்தகம் 8:16 966 படையற்பாட்டில் சீக்கிரம் வரீங்க. 8:16 எஸ்ஐகே 8:16
கர்த்தருடைய ஆலயத்தில் உற்பகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுவை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நீராக திரும்பினவர்களாய் கிழக்கே இருக்கும்
சூரியனை இங்கே பார்த்தீங்க. கிழக்கே யாரு? தேவ மனுஷன்படி கிழக்கு என்று சொல்றது பின்மார்க்கத்தை குறித்து சொல்லப்படுறது. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா லோத்துவும் அவன் பிரயாணப்பட்டு எங்க போயிருக்க தெரியுமா? கிழக்கே எங்க போயிருக்கான்? சோத குமராக்கிற போய் கூடாரப்படுது. சோ கிழக்கு என்று சொல்றது பின்மார்க்கம். ஆகவே சோதோ குமராவில் அதிகமாக கிரியை செய்த ஒரு ஆவின்னு தெரியுமோ? பின்மார்க்கத்தின் ஆவி. அப்ப இந்த பின்மார்க்கத்தின் ஆவி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஆவியை தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடித்து இதை நாம் அகற்றினால் ஒழிய நாம் ஆண்டவருக்கோ வளர முடியாது. நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய், இன்றைக்கு எப்படி இருக்காய் என்பதை கொஞ்சம் யோசித்து பாரு. தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்குது? உன் மைண்டில் எது அதிகமாக இடம் பிடிச்சிருக்குது? உன் இருதயத்தில் என்ன பாரம் அதிகமாக இருக்கிறது? உன் எதிர்காலத்தை குறித்து நீ போட்டிருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் உன் பின்மார்க்கம் நீ பின்மார்க்கத்தில் இருக்கிறாயா இல்லையா என்பதை நீ கண்டுகொள்வாய். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு மீனிங் பாய்ந்த பின்மாக்கம் பக்ஸ்லைடு. ஆதியில கொண்டிருந்த ஆனா ஆண்டவர் தள்ளிவிடல, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விடாயிட்டு உண்மையில எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனா தள்ளிவிடல தள்ளிவிடல தள்ளிவிடல. மன திருப்பதிக்கு டைம் கொடுக்கிறார். அவை பின்மார்க்கத்தில் இருக்கிறவங்களை ஆண்டவர் ஒரு தள்ளி கொடுப்பவர் அல்ல, அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரங்களே, ஆண்டவுடைய நாமத்தில் உங்களுக்கு அன்பாய் சொல்ற புத்தி என்னவெனில், உடைய வாழ்க்கையை அறிவாய், தேவன் அறிவார், அவை பின்மார்க்கத்தின் ஆவியிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு அரபுகள் கொடுக்கிறார். ஏன்னா தேவன் உன்னை சந்திக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்தை ஏறப்போடு. நம்பர் டூ, இரண்டாவது சோதன குமராமல் இருந்த பொல்லாத ஆவியில் தெரியுமோ, படிங்க 19:5.
அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோட்டை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாக கதவை பூட்டி அவரிடத்தில்
போய், இதை குறிச்சது வரைக்கும் நேரம் இல்ல. சோதகுமரவனை இருந்த இரண்டாவது பொல்லாதாவி என்ன தெரியுமோ, ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவல். வந்த ரெண்டு தூதர் சோதோம் குமரா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ரெண்டு அந்நியர்கள் பட்டணத்தில் வந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே வாலிபர் முதல் கிழவர் வரை கொஞ்சம் சிந்திங்க, ரெண்டு அந்நியர்கள் ஊருக்கு வந்துட்டாங்கன்னு செய்தி படபடபடபடன்னு பரவி ஏராளமானவர்கள் கூடி வந்திருக்கிறாங்க லோத்திர வீட்டை தேடி. எனக்கு தெரியுமோ, வந்து ரெண்டு பேரை விடு, வெளியில விடு, நாங்கள் எங்களை இஷ்டப்படி நாங்கள் அவர்களோடு வாழட்டும், விடு வெளியில. ஓரின சேர்க்க, பொல்லாத பாவம், அருவறுப்பு, அபோமினேஷன். இதை கேளுங்க, இன்றைய உலகத்தை பாருங்க, ஹலோ, இன்றைக்கு என்ன நடக்குது பாருங்க. அன்றைக்கு சோதோம் அடைந்த பாவம் இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு அறிவு பெருத்த விஞ்ஞானம் வளர்ந்த பற்பல தேசங்களிலே, ஈவன் அமெரிக்கா போன்ற பெரிய தேசம் ஐரோப்பாவிலும் கூட ஓரின சேர்க்கையை அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்குது, சட்டபூர்வமாக இடம் கொடுக்குது. ஆணோடு ஆண் கல்யாணம் கட்டுறான் பாருங்க, சிரிப்பாக இல்லது நமது கேக்குது. அறிவு படைச்ச மனசும் புத்தி இல்லாத காட்டு கழுத போல இருக்கிறான் பாருங்க. அந்த பாவம் இன்றைக்கு சோதோம் குமராவை பாவத்தில் பார்க்க, உலகத்துல பாவம் பெருகிருக்குது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிச்சயம் இந்த பூமியில வெளிப்படுத்தத்தான் போகிறது. தேவன் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமாகவே. இந்த ஓரின சேர்க்கை போன்ற பொல்லாத அசுத்தமான பாவங்கள், விபச்சாரங்கள், பேசித்தனங்கள், ஓரின சேர்க்கைகள், ஹோமோசெக்சுவல், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் விலக்கி உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இதுல நான் கொஞ்சம் நேரம் படிக்கொண்டிருந்தேன். சொல்றேன் கேளுங்க, கண்டிப்பாகவும் அன்பாக நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாருங்க. வாலிப பிள்ளைகள் கருத்தாக குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. பாருங்க, எனக்கு நேரம் போது எபேசர் 5:3 வாசித்து பார்த்து சொன்னால், இப்படிப்பட்ட வார்த்தைகள் முதலாக உங்களுக்கு சொல்லப்படவும் கூட, இப்படிப்பட்ட கதைகள் வார்த்தைகள் சபையில வாரத்தை கேட்கவே நாம் விரும்பல விரும்பல். இது சர்ச், இது சபை. ஆகவே நாம் ஒருவரோடு ஒருவர் பழகிற விதத்தில் கவனமாக இருக்க, அருவறுப்புகள், அசுத்தங்கள் ஆண்டவருடைய சபைக்குள்ள வராதபடி நாம் எல்லோரும் கவனமாக இருக்கணும், காக்கணும். கவனிங்க, கர்த்தருடைய சபை பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருவரும் காவலாளிகளாக இருக்கணும். இது ஒரு குறிப்பா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆதியில ஆண்டவர் ஏதனில ஆதாம பூமாலையும் வச்சுட்டு ஆதாமுக்கு என்ன சொன்னா தெரியுமா? நீ நிலத்து இந்த ஏதேனில் இருக்க நிலத்தை பண்படுத்தி அதை காத்துக்கொள்ளு சொல்லி சொன்னார். ஹலோ, நான் சொல்றது வீட்டுக்கு புறப்பாட்டு, அதை பண்படுத்து அதை காத்துக்கொள்ளு சொன்னார். ஆனா ஆதாம் அந்த பொறுப்பு செய்யல, கவனிங்க, அதை பண்படுத்தவும் இல்லை காக்கவும் இல்லை. ஒரு குறிப்பு சொல்றேன் கேளுங்க. இப்ப ஒரு குறிப்பு சொல்றேன் கேளுங்க. ஆதாம் ஏதேனை தேவன் சொன்னபடி காத்திருந்தா சாத்தா சர்ப்பத்தின் வழியா ஏதனுக்குள்ள வந்திருக்க மாட்டான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் சத்தியம் உங்களை விடுதலை. ஆதாம் ஆண்டவர் சொன்னபடி ஏதேனை சரியாக காத்திருந்தா, ஆண்டவர் கொடுத்த வேலை சரியாக பொறுப்புல இருந்திருந்தா சாத்தா சர்ப்பத்தின் வழியாக உள்ள வந்திருக்க மாட்டான். சபைக்கு நீங்களும் நானும் காவலாளி, கண்டதும் உள்ளே வராதபடி காத்துக்கொண்டு உன்னுடைய பாஸ்டர் மாத்திரம் இல்ல சபை காக்கிறது. நீங்க ஒவ்வொரு உண்மையான விசுவாசி சபையில காவலாளிகள் என்பதை மறக்க கூடாது. அசுத்தங்களும் அருவறுப்புகளும் அலங்கோலங்களும் அவலட்சணங்களும் சபைக்குள்ள வராதபடி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தன்னையும் காத்துக்கொள்ள வேண்டும், சபையை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு கடமை. அதை விட்டுட்டு வெளியில போய் உனக்கு தெரியுமோ இப்படி எல்லாம் நடக்குது சபையில, உனக்கு தெரியுமோ அப்படி எல்லாம் நடக்குது சபையில். ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னுக்கும் ஆராதனை முடிந்த பிற்பாடும் வெளியிலும் அங்கும் இங்கும் சொல்லி தேவையில்லாத கதைகளை குறித்து எச்சரிக்கை. கவனமாக இருங்க. அப்படி கதைக்கிறவர்கள் டைரக்டாக என்னோட வந்து பேசட்டும். அப்படி கதைக்கிறது தைரியம் கூட அப்படிப்பட்ட காரியங்களுக்கு டைரக்டாக என்னோட பேசட்டும். ஆண்டவுடைய சபையை குற்றப்படுத்துறதுக்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. இது ஆண்டவுடைய சபை, அவருடைய மனவாட்டி, தன்னுடைய ரத்தத்தினால அவர் சம்பாதிச்ச சபையை நீயும் நான் குற்றப்படுத்துறது ஆண்டவருக்கு சரியாக இருக்குமோ? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் செய்தது இந்த சபையை துன்பப்படுத்தினா இயேசு சவுலை பார்த்து கேட்கிறார், நீ ஏனப்பா என்னை துன்பப்படுத்துறாய்? முள்ளல உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, சபையில தவறுகள் இருக்கலாம், ஐ அக்செப்ட் இட். சபையில சில பிள்ளைகள் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய வாழ்நிலை பிள்ளை இருக்கலாம், நான் சுட்டிக்காட்ட மனதிரும். ஆனால் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமோ? அந்த தவறுகளை சரிப்படுத்துறதுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஆபிரகாமனை போல விண்ணப்பப்பட்டு உள்ளாக இருக்கும். அவனெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் மனுஷியாக இருப்பான். அதை விட்டுட்டு காணான போல தகப்பண்ட அவமானத்தை வெளியிலே கக்குகிற நுரை தள்ளுகிற கடல் அலைகள் போல அங்கு மிக்க நாம இருக்கிறது ஆண்டவுடைய பார்வையில். அதை விட அருவறுப்பு என்று படிவோடு அன்போடு சொல்லிக்கொள்ற ஒரே ஒரு ஆவி மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிற பாருங்க. அடுத்த ஆவி என்ன தெரியுமோ? இது மிக பயங்கரமான ஒரு ஆவி. இதை நான் சொல்லி முடிக்கிறேன். படிங்க 19 அதிகாரம் 16 வசனமா? யா இல்ல பிளீஸ் தேரப்போது 19:14
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் தன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி இறங்கு நில்லாதே, நீ அறியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ.
19:14 படிங்க.
அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம்
பாருங்க. கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போறான்னு சொல்லி மருமக்களோடு போய் லோத்து பேசும்பொழுது லோத்துற மருமக்கள் என்ன செய்தாங்க தெரியுமோ? பரிகாசம் பண்றது போல இருந்தாமா? பரிகாசம். கவனிங்க, சோதோம் குமராவில் இருந்து அடுத்த பொல்லாத ஆவி என்ன தெரியுமோ? பரிகாசம் பண்ணுகிற ஆவி. இதை குறிச்சும் அதே கொஞ்சம் பேசணும். டைம் இஸ் ஷார்ட். பரிகாசம் பண்ணுகிற ஆவி. பகடி பாவம் இல்ல, ஆனா பரிகாசம் பாவம். பாரு, விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. இது சோதோம் குமராவளுக்கு இருந்த பொல்லாத ஆவி. இதை குறித்து நாம கவனமாக இருக்கிறோம். இதை ஆண்டவர் வருகிறார், அவர் அருவருக்கிறார். இதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவை கூட இந்த உலகம் பரிகாசம் பண்ணிட்டது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற தேவோட பிள்ளைகளை உலகம் பரிகாசம் பண்றது வியப்புக்குரியது அல்ல. தேவோட பிள்ளைகளை தேவோட பிள்ளைகளையே பரிகாசம் பண்றதுதான் வியப்புக்குரியதும் விந்தியாகவும் இருக்குது. பார், அவர் பரியாசத்தின் ஆவி தேவோட பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி தேவோட பிள்ளைகள் மிகவும் தான் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். இப்ப ஒரு காரியம் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ற கவனிங்க. அமெரிக்காவில் கென்னத் ஹேயின் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். 16 வயது வரைக்கும் நடக்க முடியாதவராக படுத்த படுக்கையாக இருந்தார். ஆண்டவர் மேல் அவர் பற்றிய விசுவாசமும் அவர் செய்த ஜபத்தினாலும் ஒரு நாள் ஆண்டவர் டைரக்டாக அவருக்கு வெளிப்பட்டு படுக்கையில் படுத்துக்கு வந்து அவனை எழும்பி நடவடிக்கை சொல்லி எழும்பி நடந்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். ரேமா என்கின்ற ஒரு பெரிய பைபிள் ஸ்கூலே ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் நான் அவருடைய ஊழியத்தால் மிகவும் கவரப்பட்டனர். அவர் ஊழியத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், கொடுத்த வெளிப்பாடுகள், அவர் செய்த மிக ஆண்டவர் வல்லமையாக அவர் பயன்படுத்தினார். அவருக்கு பல வெளிப்பாடுகளும் இருந்தது. ஒரு நாள் ஆண்டவருக்கு வழிபாடு கொடுத்தார். விட தெரியுமா, அவருக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு சபையின் போதகூட சபையில ஒரு வாலிபன் அவருடன் ஊழிய செய்து கொடுத்தார். நடந்த உண்மை சம்பவம் கேளுங்க, வாசிப்பது சொல்றேன். அந்த போதகோடு அந்த போதோட சபையிலிருந்து ஊழியம் செய்த அந்த வாலிபனுக்குள்ள இந்த பரியாச ஆவி இருந்திருக்குது. இந்த ஹெலத்தியை என்கின்ற ஊழியக்காரன் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அந்த மனுஷனை குறித்து இவருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் போது இவர் போய் அந்த மனிதனுக்காக ஆண்டவத்தில் மண்டாடி இருக்கிறார். அந்த மனிதனுக்காக ஆண்டவத்தில் மண்டாடி கடிந்து கொண்டு ஜபம் பண்ணும் போது அவருடைய கிணக்கின்ற ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவர் பார்க்கிறாரா, அந்த வாலிபோட தோளில குரங்கு போல ஒரு உருவம் உட்கார்ந்து அவருடைய தலைமுடியை பிடிச்சிட்டே இருக்கா. இயேசுநாமத்தில் அதை கடிந்து கொண்டு அவர் ஜெபித்த போது அது அவரை விட்டு விலகிட்டது. பிற்பாடு அந்த வாலிபன் உணர்ந்து தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தான்னு சொல்லி அவற்றை சரித்திரத்தை நான் வாசித்தேன். ஒருவேளை நீங்க சொல்ல பாஸ்து, நீங்க சொல்றது உண்மைதான? அதாரு தெரியுமோ, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனு தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை காணப்படும். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இஷ்டவேலே ஆவிக்குரிய நாம பார்க்க முடியும். ஆகவே நான் இப்படியான காரியங்களை நான் கண்ணால பார்த்தா தான் நான் நம்புவேன் என்றா, இது ஆண்டவர் தான் உனக்கு பதில் சொல்லுவான். ஏன் தெரியுமோ, நம்புறது காணவில் தான் நான் நம்புவேன் சொன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியாது, தேவனுடைய பிள்ளையாகவும் வர முடியும். ஏன் தெரியுமோ, காணவர்களெல்லாம் அழிந்து போகும், காணாதவர்களும் நிலைத்திருக்கும். காண்பவர்கள் அனுத்தியும் காணாதவர்களும் நித்தியும். அவை கண்ட காண்பவர்கள் அழிஞ்சு போகும், கண்ணால காணாதவர்கள் தான் நிலைத்திருக்க போகுது. ஆகவே காணாத அநேக காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கு. அவைகள் நாம் ஜெபிக்கும் போது something is happening because God is alive. அவன் சொல்லுவார் காரியம் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் பரியாசத்தின் ஆவி உங்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. இப்ப படிங்க சங்கீத முதலாம் அதிகாரம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரவே வேண்டாமா? ஏன் தெரியுமோ, ஹலோ ஏன் தெரியுமோ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து இருந்து பாரு. ஹலோ, நாளடைவில் அந்த ஆவி உனக்குள்ள வந்தே சொல்றாரு, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. உனக்கு என்ன அலுவல் இருக்கு? ரோட்டிலையும் வீட்டிலையும் கண்ட இடங்களிலும் சந்திகளிலும் வானப்பிலையும் அந்த இடங்களிலும் பரியாசக்கார கூட்டம் கூட்டி பரியாசம் பண்ணி கதைச்சு சிரிக்கிறது இல்லை. நான் ஒன்றும் பாவம் செய்கிறது இல்லை. அவங்க பரியாசம் பண்ணும்போது அவங்க சேர்ந்து சிரிக்கிறோம் பாரு. உனக்கு தெரியாமலே அந்த ஆவி உனக்குள்ள மாறுறது உனக்கு தெரியுமா? நான் அடுப்பு நீ அப்படி மாறான, நீ அதை கண்டுபிடிக்க மாட்டேன். நீ ஏன் உன்னை இழக்கணும்? அவை ரட்சிக்கப்படாம பரியாசம் பண்றவர்கள் மத்தியிலே போய் உட்காராத, அது உனக்கு கேடு. இதோட முடிக்கிறோம். எரேமியா 15:17
அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு
தரிக்கப்பட்டிருக்கிறது.
நான் பரியாசக்காரருடைய
உட்காரத்தில் கழிவுந்தது இல்லை. உங்களுடைய கரத்தில்
தனித்து
1987 மே மாசம் 1st இந்த கருத்து அடவாள் நடந்தது. 87 ஜனவரி மே மாசம் 1st அது ஒரு மே டே வாழ நீளமாக இருந்தது. நல்ல வெதர். இந்த பில்டிங்ல இருந்த வேலத்தால எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. மேடே தானே கொண்டாட்டங்கள், ஐ மீன் ஊர்வலங்கள் போயிட்டாங்க. அப்ப நான் ஆண்டு வரை அறிந்து கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிற டாட்கள் உங்களுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் சொல்றதுக்கு ஆண்டவர் சாட்சி, ஒருத்தரும் இல்லை. என்ன மனம் சொல்றது, நானும் போகலாம் போலியோண்டு. ஆனா ஏதோ என் மனசு ஒரு பக்கத்துல இருந்து போகாத இருள். அண்டைக்கு நான் இருந்து படிக்க வேண்டிய வேத பகுதி இதுதான் பாருங்க. அப்பதான் பரியாசக்காரும் உட்காரும் இடத்துல இருந்து நான் கழி கொண்டதில்லை. உம்முடைய கரத்து நிமித்த நான் தனித்திருப்பேன், தனி இருக்கிறேன். உம்முடைய கரத்து நிமித்த நான் தனித்திருந்தேன், சலிப்பினால் என்ற நிரப்பேன். ஏன் தெரியுமா? முதலாவது உம்முடைய நாமம் எனக்கு தரித்திருக்கப்படியால், தரிப்பிக்கப்பட்டிருக்கபடியால் பரியாசக்கார உட்காரும் இடத்திலிருந்து என்னால் உட்கார முடியல, அவங்களோட போய் சேர்ந்து கொண்டாட முடியல. உம்முடைய கரத்து நிமித்த நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை சொல்லுங்க, அன்றைக்கு நான் தனித்து விடப்பட்டது உண்மைதான், ஆனா இன்றைக்கு நான் என்ன தனித்து ஆண்டு விடல. ஆண்டவருக்கு சோத்திரம். சொல்ல கேளுங்க, ஆண்டவுடைய நாமத்து நிமித்தம், தேவனுடைய கரத்து நிமித்தம் ஒருவேளை நீ தனித்து விடப்பட்டாலும் கர்த்தர்களை உறுதியாக நிச்சயம் கத்தருடன் சோதோம் குமோராவின் ஆவி. இவன் முடிகிறேன், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் தேவனுக்கு முன்பாக மகா பாவிகளும். ஆண்டவர் அதை அக்கிரியலாக அழித்து இன்றைக்கும் அதை அழிவுக்கு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக திருஷ்டாந்தமாக வச்சிருக்க. தேவோட பிள்ளைகளை மனதில் கொள்ளுங்கள், நாம் வாழுகிற காலம் கடைசி காலம் பொல்லாத காலம், பொல்லாத நாட்கள். ஆனா கத்தோட கரம் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும். கர்த்தருடைய நாமத்தில் ஷாலுவல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருந்து தாதியோட செய்தி இன்றைக்கு கொஞ்சம் நீளமாக இருந்ததுக்கு படிச்சுக்கிற எடுத்த டோபிக் அப்படி போயிட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, ஆண்டோட வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை வாழ வைத்து இந்த தேசத்துல உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கருவி கட்டிடுவார்.